தாமஸ் வாட்சன் தன்னுடைய மனம் திரும்புதல் நூல்ல ரெண்டு அதிகாரங்களை மனம் திரும்புதலுடைய தன்மையை விளக்குவதற்காக கொடுத்திருக்கிறார். அந்த ரெண்டு அதிகாரங்களும் தான் அவருடைய நூல்ல நீண்ட அதிகாரங்களாக இருக்கிறது. அதுக்கு காரணம் புரிகிறது. ஏனென்றால் மனம் திரும்புதல் வேணும் அவசியம்னு சொல்றதோட நிறுத்திட முடியாது. அது ஏன் அவசியம்னு அந்த மனம் திரும்புதல் இருந்த தன்மைகளை தெளிவா விளக்கமா எடுத்துக்காட்ட வேண்டியதுனால அதை அவர் செய்திருக்கிறார். அதோட நீங்க ஒன்னு மனசுல வச்சுக்கணும். இப்ப நான் மனம் திரும்புதல்ல அதுல இருக்க வேண்டிய அந்த அம்சங்களை குறித்து வாட்சனுடைய நூல்ல இருந்து பார்க்கிற பொழுது ஒரு தவறு ஏற்பட்டு விடலாம். அதாவது ஒரு அவிசுவாசியாக இருக்கிறவன் கிறிஸ்தவனாகுவதற்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்க வேண்டிய விசுவாசத்தோடு சேர்ந்து வருகிற அந்த மனம் திரும்புதலை பத்தி பேசுறதா நினைச்சிடக்கூடாது. நாம இப்ப பார்த்து கொண்டிருப்பது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக அன்றாடம் இருக்க வேண்டிய மனம் திரும்புதல். அந்த ஆரம்ப கட்டத்தில் ஆண்டவரை சுவாசிக்கிற பொழுது ஏற்பட்ட அந்த மனம் திரும்புதலுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை. அதுதான் அடித்தளம். ஆனா அந்த மனம் திரும்புதல் நம்ம சாகுற வரையும் ஒரு நிரந்தரமான ஒரு மனம் திரும்புதல நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்படியாக செய்கிறது. ஆகவே நீங்க எல்லாருமே இத கவனத்தோட கேட்கணும், உங்களையும் ஆராய்ந்து பார்க்கணும். என் வாழ்க்கையில ஜெபம் இருக்கு, வேத வாசிப்பு இருக்கு, கோயிலுக்கு போறேன், மற்றவங்களோட ஐக்கியத்துல வர்றேன், காணிக்க கொடுக்கறேன். ஆனா அன்றாடம் மனம் திரும்புதல் காலையில எலும்புன நேரத்துல இருந்து படுக்கிற வரையும் பல தடவைகளாகவது வந்து போகிறதா? அது இல்லைன்னு சொன்னா அது ஆபத்தானது. அது இல்லாத ஒரு கிறிஸ்தவம் உண்மையான கிறிஸ்தவமா இருக்க முடியாது. அது ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். இன்றைய பாடத்தை நான் தயாரிக்கிற பொழுது தமிழ் மொழிபெயர்ப்பையும் பார்த்தேன். ஆனா அதை சொல்ல விரும்பல. ஆனா அந்த மொழிபெயர்ப்பு அவ்வளவு தூரம் நல்லது இல்லை. இங்கிலீஷ்ல வாசிக்கிறது எனக்கு ஈஸியா இருக்குது. ஏன்னா இதுல சரியான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் கரடு முரடான வார்த்தைகள், ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும், தமிழ்லயும் அதே விதமாக தான். ஆகவே அந்த அர்த்தங்களை பார்த்து எந்த அர்த்தத்தை பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப அவசியமானது இந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த விதத்தில். அப்படி பயன்படுத்தாட்டியும் நூலாசிரியருடைய நோக்கத்தை மொழிபெயர்க்கிறவன் கொண்டு வராம போயிடலாம். உண்மையிலேயே எனக்கு இன்னைக்கும் அது வருத்தமா இருந்தது. ஏண்டா இதை எடுத்து அத இன்னொரு தரம் அதையே வச்சு கூட அது நல்ல தமிழ்ல, இது நல்ல தமிழ்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. தமிழ் ஒண்ணுதான், ஆனா இன்னைக்கு அது பேட் தமிழ், நல்ல தமிழ், ஸ்லம் தமிழ் இருக்கு, சென்னை தமிழ் இருக்குது, உலகத்திலேயே இருக்கக்கூடாத ஒரு தமிழ். ஆகவே இந்த மாதிரி எல்லாம் தமிழ் பேசுறது போயிருச்சு. என்ன எழுத்து தமிழ் ஒழுங்கான தமிழா இருக்கணும், நல்ல தமிழா இருக்கணும், வாசிக்க கூடியதாக இருக்கணும். இல்லாட்டி வாசிக்கிறவங்களுக்கு அது சலிப்பு ஏற்படுத்தும். இதனால யோசிப்போம். இதை இப்ப இதை கூட அப்படியே பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கிறேன். அப்படி பப்ளிஷ் பண்ணா தென் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அதுக்கு தேவையில்லை. இப்ப நம்ம ஆரம்பத்துல போன தடவை தாமஸ் வாட்சன் மனம் திரும்புதலில் ஆறு மூலப்பொருட்கள் அடங்கி இருப்பதாகவும் இன்கிரீடியன்ஸ், அந்த ஆறும் இல்லாதது உண்மையான மனம் திரும்புதல் இல்லை என்றும் தன்னுடைய நூல்ல விளக்கி இருக்கிறார். மெய்யான மனம் திரும்புதல போலி மனம் திரும்புதல் இருந்து பிரித்து காட்டி பியூரிட்டன் பெரியவர்கள் எல்லாருமே மனம் திரும்புதல இந்த முறையில விளக்கி இருக்கிறாங்க. 17 நூற்றாண்டுல அப்பவே போலி மனம் திரும்புதல் ஆபத்தானது என்பதை உணர்ந்து பியூரிட்டன் பெரியவர்கள் மனம் திரும்புதலை பற்றி அக்கறையோடு இந்த வகையில பிரசங்கித்து எழுதி வந்திருக்கிறார்கள் என்றால் சுவிசேஷம் அப்பட்டமாகவே கொச்சைப்படுத்தப்பட்டு ஆத்மாக்கள் ஏமாற்றப்பட்டு வருகிற இந்த 21வது நூற்றாண்டில் எந்த அளவுக்கு மனம் திரும்புதல் பற்றிய மெய்யான பிரசங்கங்கள் தேவை என்பதை நீங்க உணரணும். இந்த 6 மூல பொருட்களிலும் முதலாவதாக மெய்யான மனம் திரும்புதல் இருக்கிற பொழுது மனம் திரும்புகிறவன் பாவத்தை பாவமாக மட்டும் பார்ப்பான் என்று வாட்சன் விளக்கி இருக்கிறார். பாவத்தை வேறு விதத்தில் பார்க்காமல் பிறப்பிலிருந்தே தான் மூல பாவத்தை தன்னிலே கொண்டு அந்த மூல பாவத்தின் காரணமாக கடவுளை அறியாமல் அவரை வெறுத்து பாவங்களை வாழ்க்கையில் செய்து நீதி இல்லாதவனாக குற்றம் சாட்டப்பட்டவனாக கடவுளின் கண்டனத்துக்கு உள்ளானவனாக நிற்கிறேன் என்பதை உணர்வான் என்கிறார் வாட்சன். இந்த விதத்தில் அவன் பாவத்தை பாவமாக பார்க்க முடிந்திருப்பதற்கு 2 காரணங்கள் உண்டு. முதலாவது அவன் மெய்யான தெளிவான சுவிசேஷ பிரசங்கத்தின் கீழ் வந்திருக்கிறான். அப்படி இல்லாமல் அவனுக்கு பாவத்தை பற்றிய நல்லறிவு கிடைப்பதற்கு வழியே இல்லை. சத்தியம் சத்தியமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த சத்தியம் மட்டுமே பாவத்தை விளக்குவதாக இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து சத்தியம் சத்தியமாக பிரசங்கிக்கப்படுவதில்லை. அதனால ஆத்மாக்களுக்கு பாவத்தை பத்தியே ஒன்றும் தெரியாம இருக்கு. பொதுவான விதத்துல தெரிந்தாலும் கூட அதை பத்தி நல்லறிவு இல்லாமல் இருக்கிறது. 2வது, அந்த சத்தியத்தை பயன்படுத்தி ஆவியானவர் அவனுக்கு பாவ உணர்த்தலை உண்டாக்கி இருக்கிறார். இந்த 2மே இல்லாம ஒருவரும் பாவத்தை பாவமாக பார்க்கவே மாட்டார்கள். உலகம் பாவத்தை பாவமாக பார்ப்பதே இல்லை. அதற்கு பாவத்தை பற்றிய அறிவோ பாவத்தை பற்றிய உணர்வோ இல்லை. என் வாழ்க்கையில கூட கர்த்தருடைய கிருபையால் மெய்யான சுவிசேஷத்தை கேட்கின்ற அந்த ஆசீர்வாதம் கிடைத்ததால் தான் ஆரம்பத்திலேயே பாவத்தை பற்றிய மெய்யான விளக்கங்கள் கிடைத்து அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தேன். ஆவியானவரும் சத்தியத்தால் என் வாழ்க்கையை மாற்றினார். பாவத்தை உள்ளது போல் பார்க்க தெரியாதவன் மெய்யான மனம் திரும்புதலை கொண்டிருக்கவே முடியாது. தாமஸ் பாஸ்டன், நம்ம தாமஸ் வாட்சனுடைய நூலை பார்த்துட்டு இருக்கிறோம். தாமஸ் பாஸ்டன் இன்னும் ஒரு பியூரிட்டன். அவர் தன்னுடைய நூலான மனம் திரும்புதலில் வாட்சனை விட அதிகமா அதை பத்தி எழுதியிருக்கிறார். அதை விளக்குகிற பாஸ்டன், பரிசுத்தமாக இருக்கின்ற மகிமையான கடவுளுக்கு எதிராக தன் பாவியாக நிற்கிறேன் என்பதை ஒருவன் உணர வேண்டும் என்கிறார். அவர் தொடர்ந்து பாவத்தை பாவமாக பார்ப்பது என்றால் அது தன்னை பிடித்திருக்கும் வியாதி என்றும் அது தன்னில் பலவிதமான கேடுகளை தான் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது என்றும் ஒருவன் தன்னில் காணப்படும் குறிப்பிட்ட பாவங்களையும் அத்தோடு எண்ணற்ற விதத்தில் காணப்படும் பாவங்களையும் பாவத்தின் மகா கேடுள்ள தன்மையையும் அதன் தீவிரத்தையும் உள்ளுக்குள்ளேயே உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்கிறார். இப்ப தொடர்ந்து பாஸ்டன் யாருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறேன் என்பதையும் ஒருவன் தெளிவாக உணர்ந்தவனாக இருப்பான் என்கிறார். இறுதியில் அவர் சொல்லுகிறார், பாவத்தை பாவமாக தன்னில் பார்க்காத ஒருவனில் தாழ்மை இருக்காது. தாழ்மை இல்லாவிட்டால் அங்கே மனம் திரும்புதல் இருக்காது. மனம் திரும்புதல் இல்லாமல் வரப்போகும் தேவ கோபத்தில் இருந்து ஒருவனுக்கு விடுதலை கிடைக்காது என்கிறார். அது தாமஸ் பாஸ்டன். இதே விதத்துலதான் ஜான் கல்ஹூன் 19வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பியூரிட்டன் மாதிரி பிரசங்கியும் கூட பல பக்கங்கள்ல இதை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு வாட்சனின் 6 மூல பொருட்களில் 2வதை கவனிப்போம். அது பாவத்திற்கான துக்கம், சாரோ ஃபார் சின் என்ற ஆங்கிலத்தில் சொல்லலாம். வாட்சனும் இதை பற்றி விளக்கி இருக்கிறார். கல்ஹூனும் சுருக்கமா விளக்கி இருக்கிறார். என் பாவத்தை குறித்து நான் விசாரப்படுகிறேன் என்கிறான் சங்கீதக்காரன் 38வது அதிகாரம் 18வது வசனத்தில். விசாரப்படுகிறேன். இன்னைக்கெல்லாம் அது பயன்படுத்துற வார்த்தை இல்லை, அது வடமொழி வார்த்தை. யாருக்கு தெரியும் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடுது பாருங்க. விசாரப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னா துக்கப்படுகிறேன் அர்த்தம், சாரோ. அதுக்குதான் அது அந்த வார்த்தை. அந்த வார்த்தை எபிரேய மொழியில அதுக்கு அர்த்தம் சிலுவையில் அறையப்பட்டிருத்தல் என்கிற வாட்சன். இதயமே பாவத்தில் இருப்பதாலும் அது பாவத்தை செய்திருப்பதாலும் இதயத்தில் பாவத்திற்கான துக்கம் இல்லாதிருந்தால் மனம் திரும்புவதற்கு இடமில்லை என்கிறார் வாட்சன். இந்த துக்கத்தை விளக்குகிற வாட்சன் சிலுவையின் ஆணிகள் விழாவில் குத்துவதை போன்ற வலியை ஏற்படுத்தும் என்கிறார். இது மேலெழுந்தவாதியான ஒரு துக்கம் இல்லை என்கிறார் வாட்சன். இது பரிசுத்தமான வேதனை என்கிறார் அவர். பரிசுத்தமே இல்லாமல் இருக்கின்ற ஒரு துக்கமும் உண்டு, அதிலிருந்து இந்த துக்கத்தை பிரித்து காட்டுகிறார் வாட்சன். அதனாலதான் சங்கீதக்காரன் இதை விளக்குவதற்காக சங்கீதம் 51:17 நறுங்குண்டதும் நொறுங்குண்டதும் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது தன்னுடைய ஆவி உடைந்திருக்கும் நிலையையும் அந்த ஆவி நொறுங்கி சுக்கு நூறாவதையுமே கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்கிறார் தாவீது. அத்தகைய துக்கத்தை கொண்டிருப்பவனையே கர்த்தர் நிராகரிக்க மாட்டார் என்கிறான் தாவீது. யோவேல் 2:13 சொல்லி இருக்கிறது, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள் என்கிறார் தீர்க்கதரிசி. இதனால்தான் ஆயக்காரன் லூக்கா 18:13 பார்க்கிறோம், தன் மார்பில் அடித்துக் கொள்ளுகிறான். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னது, என் இருதயம் கிழிந்தது போல அவன் உணர்ந்தான் என்பது அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் இதுக்காகத்தான் இரட்டு உடுத்தி இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம், தங்களுடைய தலைமயிரை கூட பிடித்து இழுத்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் அந்த துக்கத்தின் தன்மையை விளக்குகின்ற அடையாளங்களாக இருக்கின்றன. தான் ஆசையை வளர்த்த ஒரு பப்பி நாய் இறந்து விட்டது என்று படுகிற துக்கத்துக்கும், தான் பணத்தை இழந்து நிற்கிறேன் என்பதால் ஏற்படுகிற துக்கத்துக்கும், தான் விரும்பிய பொருளை தன்னால் அடைய முடியவில்லையே என்பதனால் ஏற்படுகிற துக்கத்துக்கும் இந்த பரிசுத்தமான துக்கத்துக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் சரி. இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடம் கூட இந்த ஆழமான மெய்யான இருதயம் உடைகின்ற துக்கத்தை பார்க்க முடியவில்லை. வெறுமனே சுய பட்சாபத்தால் ஏற்படுகிற துக்கத்தை தான் 99% பார்க்க முடிகிறது. பாவத்தை பாவமாக பார்ப்பதையும் செய்துவிட்ட பாவத்திற்காக துக்கப்படுவதையும் பார்த்திருக்கிறீர்களா? நான் கண்டது குறைவு என்றுதான் சொல்லுவேன். நான் செய்தது பாவம்தான், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறவன் அடுத்த மணி நேரமே கோபத்துக்குள்ளாகிறான். பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லும் அவனுடைய வார்த்தைகளில் பொருளே இல்லாதபடி நடந்து கொள்ளுகிறான். இதெல்லாம் மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக இருக்காது. இதனால்தான் தாமஸ் வாட்சன் தன் நூலில் இந்த துக்கம் எப்படிப்பட்டது என்பதை மேலும் ஆழமாக அதே நேரம் கவனத்தோடு விளக்கி இருக்கிறார். இந்த துக்கம் சுயநலமான துக்கமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை பற்றி மேலும் விளக்கம் தருகிற வாட்சன் சொல்லுகிறார். இந்த துக்கத்தை பற்றி பல காரியங்களை சொல்லுகிறார், அதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது, இந்த துக்கம் கிறிஸ்துவை முக்கியப்படுத்துவதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை முக்கியப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதாவது காயம் பெருது என்று கவலைப்படுகிறவனே வைத்தியனை தேடுவான் என்கிறார் வாட்சன். தன் இறுதிய துக்கத்தின் ஆழத்தை அறிந்தவனே கிறிஸ்துவை தேடுவான் என்கிறார் அவர். தான் செய்திருக்கும் பாவத்தின் தன்மையையும் அதன் கோரத்தையும் உணர்ந்து ஏற்படுகின்ற ஒரு வழி இந்த துக்கம் என்கிறார் வாட்சன். இரண்டாவது, இத்தகைய ஆழமான துக்கமே பாவத்தை விரட்டுகிறதாக இருக்கும் என்கிறார் வாட்சன். பாவம் துக்கத்தை உண்டாக்கும், துக்கம் பாவத்தை விரட்டும் என்கிறார் வாட்சன். மூன்றாவதாக, உறுதியான ஒரு ஆறுதலை அடைவதற்கு இத்தகைய துக்கமே வழிவகுக்கும் என்கிறார். இத்தகைய ஆழமான துக்கம் இல்லாமல் இருந்தால் உறுதியான மெய்யான ஆறுதலுக்கும் வழியே இல்லை என்கிறார் வாட்சன். இத்தோடு வாட்சன் சமாதானம் அடைந்து விடவில்லை. அதாவது இத்தனையும் சொல்லி அவர் சமாதானம் அடைந்துவில்லை. போலியான மனம் திரும்புதலுக்கு இடமே இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் வாட்சன் பரிசுத்தமான இந்த துக்கத்தை பற்றி மேலும் விளக்கங்களை அளிக்கிறார். சுயநலமான உலகத்துக்கேற்ற துக்கத்தை விட இது எந்த விதத்தில் வேறுபட்டது என்பதை அவர் எப்படி விளக்குகிறார் என்பதை கவனியுங்கள். முதலாவது, இத்தகைய துக்கம் உள்ளத்தில் ஏற்படுகிறது என்கிறார் வாட்சன். உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்படுகிறது. துக்கம் இரண்டு வகையானது என்று விளக்குகிற வாட்சன் சொல்லுகிறார், அது இருதயத்தில் இருந்து புறப்படும் துக்கம் என்கிறார். ஏன் அவர் இப்படி சொல்ல வேண்டும்? அதற்கு காரணம், வெளிப்புறமாக முகத்தில் மட்டும் காட்டிவிடக்கூடிய துக்கம் என்று ஒன்று இருப்பதுதான் அதற்கு காரணம். ஆகாவின் துக்கம் வெளிப்புறமானது, அவன் இரட்டுத்தினான், அழுதான், ஆனால் அத்தனையும் வெளிப்புறமானவை மட்டுமே. அவனுடைய இருதயம் பாவத்தில் கல்லாக இறுகி போயிருந்தது. வெளிப்புறமாக துக்கத்தை காட்டி இருதயத்தில் உண்மையான துக்கம் இல்லாமல் இருந்து விடலாம் என்பதை காட்டத்தான் வாட்சன் இந்த முறையில விளக்கி இருக்கிறார். அப்போஸ்தலர் 2:37 வசனத்தில் வாசிக்கிறோம், பெந்தகோஸ்தே தினத்தில் பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் என்று. அதுதான் அந்த ஆழமான இருதயத்தில் இருந்து வெளிப்படுகின்ற துக்கம். 2, இது இருதயத்தின் பாவங்களுக்கான துக்கம் என்கிறார் வாட்சன். அதாவது, கேடான ஒருவன் தன்னை பற்றி சொல்லப்படும் தான் செய்திருக்கும் கேடான பாவங்களுக்காக பயப்படலாம், கலக்கம் அடையலாம். அதாவது, வெளியே இருக்கிறவங்க தன்னை பற்றி பேசுகிற பொழுது. ஆனால் உண்மையாக மனம் திரும்புகிறவன் தன்னுடைய இருதயத்து பாவங்களுக்காக ஆழமாக துக்கப்படுவான். பவுல் தன்னுடைய சரீரத்தில் பாவம் செய்யும் அநியாயங்களுக்காக துக்கப்பட்டார் என்று ரோமர்ல வாசிக்கிறோம். ஆகவே இது இருதயத்தின் உள்ளத்தில் ஏற்படுகிற பாவம், இருதயத்தின் பாவங்களுக்கான துக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2, வாட்சன் சொல்லுகிறார், தேவனுக்கேற்ற துக்கம் உண்மையானது, அது நீதியானது, அதில் சந்தேகப்படுவதற்கு எதுவுமே இருக்காது. செய்த பாவத்திற்காகவும் தன் பாவ நிலைக்காகவும் அது துக்கப்படுமே தவிர வரப்போகும் தண்டனைக்காக அது துக்கப்படாது. ஒரு திருடன் தான் திருடியதற்காக வருந்துவான், செய்த குற்றத்துக்காக அல்ல, வரப்போகும் தண்டனையை அனுபவிக்க வேண்டுமே என்பதற்காக. அந்த முறையில் இல்லாதது இந்த துக்கம். அன்றாட மனம் திரும்புதல் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த வகையில நீங்க செய்கிற சின்ன பாவமோ பெரிய பாவமோ அது உணர்த்தப்பட்டு அதுக்காக இந்த இருதயத்து வலி உண்டாகிறதா? கேளுங்க. ஒருவரிடம் தான் செய்த செயலுக்கு ஒரு முறை மன்னிப்பு கேட்டார். நல்லதுதான் என்று சொன்னேன். அத்தோடு இந்த துக்கம் உண்மையானது என்றால் அது போக வேண்டிய தூரம் வரை போக தயாரா என்று கேட்டேன். சரி என்றார். யாருக்கு எதிராக இதை செய்தீர்களோ அந்த பாவத்தை அவர்களோடு சமாதானத்தை ஏற்படுத்தி சேர்ந்து வாழ வேண்டும் என்றேன். உடனேயே கோபப்பட்டு அதை மறுத்து விட்டார். திரும்ப என்ன தெரிகிறது? வெளிப்படுத்தப்பட்ட அந்த மனம் திரும்புதல் போக வேண்டிய தூரம் வரை போக தயாராக இல்லாத மனம் திரும்புதல். உண்மையில் அது சுய பச்சாதாபம். அதற்காக அவன் வருந்து இருக்கலாம், அது சுயநலத்தினால் ஏற்பட்ட வருத்தமே தவிர பாவத்திற்காக, செய்த பாவத்திற்காக இருதய ஆழத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு வலி அல்ல. அது சுய பச்சாதாபம், சுயநலமான ஒரு ஆதங்கம் மட்டுமே. அது எத்தனையோ காரியங்களுக்காக ஏற்படலாம். ஆனால் மெய்யான மனம் திரும்புதலை பற்றி வேதம் போதிக்கும் உண்மைகளோடு ஒத்து வராத எந்த மனம் திரும்புதலும் போலியானது என்பதை உணர வேண்டும். நாமே ஒன்றை மனம் திரும்புதலும் அல்லது மனம் திரும்புதலாக நினைத்து நடந்து கொள்வதற்கு வேதம் அனுமதி தரவில்லை. மனம் திரும்புதல் பரிசுத்தமானது, காயப்பட தயாராக இருப்பது, சுயநலம் இல்லாதது, வேத உண்மைகளோட ஒத்து போவது, அதுதான் மனம் திரும்புதல். அப்படி இல்லாததற்கு பெயர் மனம் திரும்புதல் அல்ல. தேவனுக்கு ஏற்ற துக்கம் செய்த பாவத்தை தேவனுக்கு எதிராக செய்ததாக பார்க்கும். அது இன்னொருவருக்கு எதிராக செய்ததாக இருந்தாலும் அது தேவனுக்கு எதிராக செய்ததாக அது பார்க்கும். ஒருவன் யாருக்கு எதிராகவோ பாவத்தை செய்துவிட்டு அந்த மனிதரோடு மட்டும் அதை தொடர்புபடுத்தி பார்ப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. செய்த பாவம் இன்னொருவருக்கு எதிரானதாக இருந்தாலும் கடவுளுக்கு எதிரானதாக அதை பார்க்காத வரையில் அது மெய்யான தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்லை. கிருபைக்கு விரோதமாக பாவம் செய்ததற்காக வருத்தப்பட வேண்டும். மூன்றாவதாக வாட்சன் சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்ற துக்கத்தில் விசுவாசத்தை காணலாம். அதில் விசுவாசத்தை காணலாம். விசுவாசமும் மனம் திரும்புதலும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். மெய்யான மனம் திரும்புதலில் எப்போதுமே விசுவாசம் கலந்திருக்கும். விசுவாசத்தின் அடையாளம் இல்லாத துக்கம் மெய்யானது அல்ல. விசுவாசம் கிறிஸ்துவையே எப்போதும் முதன்மைப்படுத்தும், அவரை நோக்கியதாக இருக்கும். உங்களுடைய மனம் திரும்புதலில் விசுவாசம் கலந்திருக்கிறதா என்பதை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? எத்தனை சுலபமாக சுயநலத்தை மட்டும் அடிப்படையாக கொண்ட துக்கத்தை அவசரமாக வெளிப்படுத்தி விடலாம் என்பதைத்தான் காட்டுகிறது. யூதாசும் ஆகாவும் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். நான்காவதாக வாட்சன் சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்ற இந்த பரிசுத்தமான துக்கம் மாபெரும் துக்கம் என்கிறார். இட்ஸ் எ கிரேட் சாரோ. லூக்காவில் நான் வாசிக்கிற ஆயக்காரனின் துக்கம் அப்படிப்பட்டது. தாவீது 51வது சங்கீதத்தில் வெளிப்படுத்தி இருக்கும் துக்கமும் அப்படிப்பட்டது. தேவனுக்கேற்ற துக்கத்தில் பரிசுத்தம் இல்லாத எதற்கும் இடம் இருக்காது. மெய்யான ஆழமான தேவனுக்கேற்ற துக்கத்தை போலி மனம் திரும்புதலில் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக இத்தனை முயற்சிகளையும் எடுத்து விளக்கியிருக்கும் தாமஸ் வாட்சன் தான் ஆத்மீக வைத்தியர் என்ற பெயருக்கு ஏற்ற ஒரு ஆத்தும கரிசனையுள்ள போதகராக தன்னுடைய விளக்கங்களை எந்த ஆத்துமாவும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்ற உண்மையான ஆதங்கத்தோடு கேள்வி பதில்கள் மூலம் வாசகர்களின் சந்தேகங்களை போக்க முற்படுகிறார். இந்த இடத்துல பியூரிட்டன் பிரசங்கிகளின் மெய்யான ஆத்தும ஆதாயம் செய்கின்ற கரிசனையை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எத்தனை போதகர்களை இன்னைக்கு காணக்கூடியதாக இருக்கிறதுன்னு கேட்டு பாருங்க. வாட்சன் சத்தியத்தை தான், அதை மட்டும்தான் தெளிவாக வேத ஆதாரங்களோடு விளக்கி இருக்கிற பொழுதும், அதாவது மனம் திரும்புதலை குறித்து, அந்த வேத சத்தியங்களை ஆத்துமாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, தவறாக புரிந்து கொண்டு காயப்பட்டு விடக்கூடாது என்ற ஆதங்கத்தையும் தன்னில சேர்த்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பியூரிட்டன்ஸுடைய போதக கரிசனையையும் பிரசங்கத்தையும் இங்க நம்ம பார்க்கிறோம். சத்தியத்தை அலட்சியம் செய்து சுயநலத்துக்காக ஊழியம் நடத்தி தன் குடும்பத்தையும் பணத்தையும் குறியாக கொண்டு ஊழியம் செய்கிறவர்களே ஊர் ஊராக இன்னைக்கு மழிந்து போயிருக்கிறார்கள். ஆனால் பியூரிட்டன் போதகர்கள் கர்த்தரால் எழுப்பப்பட்ட ஆத்தும கரிசனை உள்ள போதகர்கள். அவர்கள் சத்தியத்தினால் ஆத்துமாக்களை காயப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போதும் அந்த இதயங்களுக்கு தேவையான காயத்தை போக்கும் தைலத்தையும் உடனே கொடுக்க தயாராக இருந்தார்கள். இப்ப அவருடைய கேள்விகளை பார்க்கும். ஏன்னா யாருமே தான் சொன்னத போதித்த வேத சத்தியங்களை தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது என்பதற்காக இந்த கேள்வி பதில்களை வாட்சன் தருகிறார். முதலாவது கேள்வி, எல்லோருக்கும் ஒரே அளவான துக்கம் இருக்க வேண்டுமா? அந்த எண்ணம் ஏற்படலாம். இவ்வளவு தூரம் சொல்லிட்டாரே, இப்படியெல்லாம் ஒரு துக்கம் படணுமா, எல்லாருக்கும் ஒரே அளவான துக்கம் இருக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். சில பேர் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள், சில பேர் ரொம்ப டெண்டர், தொட்டா சுருங்கின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, தொட்டாலே கண்ணில் பொல 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 பொலன்னு கண்ணீர் கொட்டிடும். அவன் ரெண்டு பக்கம் பார்க்கணும், போதகர்கள் இதெல்லாம் பார்க்கணும். கண்ணீர் பொல பொலன்னு கொட்டுற இடத்துல தான் உண்மையான மனம் திரும்புதல் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. அதே நேரம் ஒருத்தர் கூச்ச சுபாவம் அந்த மாதிரி எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பழக்கம் இல்லை, அங்க உண்மையான மனம் திரும்புதோ உண்மையான துக்கத்தை எப்படி அடையாளம் காண்றதுன்னு தெரியணும். அப்ப இந்த துக்கம் எல்லாருக்கும் ஒரே அளவா இருந்துடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. வாட்சனே பாருங்க எப்படிப்பட்ட போதகர், அதை சிந்தித்து அவரே கேட்கிறார். இல்லை என்கிறார் வாட்சன், அதான் பதில். புதிதாக மறுபிறப்பு அடைந்தவர்களில் நிச்சயம் அந்த வேதனை இருக்கும், ஆனால் சிலரில் அது அதிகமாகவே இருக்கும். ஜான் நியூட்டனில் அது அதிகமாகவே இருந்தது. அதை நாம் எல்லோருக்குமான ஒரு அளவுகோலாக கொள்ள முடியாது. துக்கம் இருக்க வேண்டும், அந்த துக்கம் மெய்யானதாக இருக்க வேண்டும், அந்த துக்கத்திலே வேதனை இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அதை அவர்கள் வெளிப்படுத்தும். போல போலன்னு கண்ணீர் கொட்டுறவனாக இருந்தாலும் சரி, கூச்ச சுபாவும் உள்ளவனாலும் இருந்தாலும் சரி, இதனால தான் ஒருத்தன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு முதல் நாள்ல தண்ணியில தூக்கி போட்டுடக்கூடாது. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கூச்ச சுபாவம் தன்னில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த மனமார்களையும் விசுவாசத்தையும் காட்டுறது இல்லையோ, மற்றவனையும் எல்லாம் உடனே உடனே கண்டுபிடிச்சிட முடியாது. அதனாலதான் அப்படி சொன்னவங்களை கூட அவர்கள் சில வாரங்களுக்கு தொடர்ந்து சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு அவர்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம் இல்லையா? கடையில் ஒரு பொருளை வாங்கினா கூட முத நாளே வாங்கிடுறோமா? அது ஆப்பிள் கம்பெனி செய்ததா இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு விசிட் அடிச்சுட்டு பார்த்து அதை பத்தி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இது தேவையா, இது ஒழுங்கா வேலை செய்யுமா, அவசியமா யோசிச்சு பார்த்து வாங்கணும். அப்ப ஆத்தும காரியங்கள்ல எவ்வளவு கவனமா இருக்கணும். இப்ப இந்த துக்கம் எல்லாருக்கும் ஒரே அளவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி பதில் கொடுத்த வாட்சன் அதை மேலும் விளக்க பார்க்கிறார். அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய போதக கரிசனம் தான். ஆத்துமாக்கள் சரியா புரிஞ்சுக்கணுங்கிறதான் அதுக்காக செய்கிறார். மூணு காரியங்களை சொல்லுகிறார் இதை மேலும் விளக்குகிற பொழுது. சிலர் வாழ்க்கையில் கரடுமுடனா முரடான தன்மை உள்ளவர்களாக சுலபமாக தாழ்மைக்குள்ளாகும் நிலையில் இருக்க மாட்டார்கள். அவர்களில் ஆழமான தாழ்மை காணப்பட வேண்டும். அப்படி வளர்ந்தவங்க அவர்கள் அந்த ஆழமான தாழ்மையை பார்க்கணும். ஆனா அது நம்ம அப்படி உடனே பார்க்க முடியாது. வேறு சிலர் இரண்டாவதாக சொல்லுகிறார் பாரதூரமான பாவங்களை செய்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய துக்கம் அவர்கள் செய்திருக்கும் பாவங்களுக்கு தகுந்ததாக இருக்க வேண்டும். பேங்க கொள்ளடிச்சவனுக்கும் கொலை செய்யறவனுக்கும் இவருடைய வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த பாவத்துல அதுக்கு ரெண்டுக்குமே ஒரு சொட்டு கண்ணீர் போதுமா? ஆகவே பாரதூரமான பாவங்களை செய்திருப்பார்கள். அப்படி செய்திருப்பவருடைய துக்கம் அவர்கள் செய்திருக்கும் பாவங்களுக்கு தகுந்ததாக இருக்க வேண்டும். பவுல் தான் நியாய பிரமாணத்தினால் காயப்பட்டேன் என்றார். சில நோயாளிகளுக்கு வெறும் ஊசி போட்டால் மட்டும் போதும், வேறு சிலருக்கு அறுவை சிகிச்சையும் தேவையாக இருக்கிறது. பாரதூரமான பாவம் செய்திருப்பவர்கள் நியாயப்பிரமாணத்தினால் காயப்பட வேண்டும். பவுல் அந்த அளவுக்கு போயிருந்தான். மூணாவது சிலர் மேலான கிறிஸ்தவ பணிகளை செய்வதற்காக தேவனால் அழைக்கப்பட்டு அதற்காக தயார் செய்யப்பட்டவர்களாக அவரால் பயன்படுத்தப்பட போகிறவர்களாக இருப்பார்கள். அத்தகையவர்கள் தாங்கள் செய்ய போகிற பணியின் காரணமாக இருதயம் அதிகமாக கிழிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு பவுல் ஒரு நல்ல உதாரணம். பவுல் பாரதூரமான பாவத்தை செய்திருந்தார். கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவதற்கு துணை போனவராக இருந்தார். அவர் கிறிஸ்துவை நிந்தித்திருக்கிறார். அத்தோடு பெரும் பணிக்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அதனால் அவருடைய மனம் திரும்புதலும் துக்கமும் ஆழமாக அதிகமாக இருக்க வேண்டி இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் அது அப்படி இருந்தது. அதை நம்ம பவுலின் வாழ்க்கையில பார்க்கிறோம். அத்தோடு ஆழமான மெய்யான மனம் திரும்புதலை அனுபவிக்காதவன் எப்படி ஒரு போதகனா இருக்க முடியும்? போலி மனம் திரும்புதல் உள்ளவன் போலி போதகனாக மட்டுமே இருப்பான். மனம் திரும்புதலை ஆழமாக அனுபவிக்காதவன் அது பற்றி ஆழமாக வருத்தத்தோடு பிரசங்கிக்கவும் முடியாது. மற்றவர்கள் அதன் அடையாளங்களை பார்க்கின்ற பக்குவமும் அவனுக்கு இருக்காது. இரண்டாவது வாட்சனுடைய இரண்டாவது கேள்வி, பாவத்துக்கான துக்கம் எல்லோரிலும் எத்தனை பெரிதாக இருக்க வேண்டும்? இதையும் நீங்க கூட கேட்பீங்க. அதுதான் வாட்சன் உங்களுக்காக தானே கேட்டுறாரு. எவ்வளவு பெருசா இருக்கும் சில நேரம் யோசிக்கலாம், ஐயோ எனக்கு அழுகவே வராதே, எனக்கு இதெல்லாம் புரியுது, ஆனா எத்தனை பக்கெட் நான் கொட்டணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரலாம். இந்த இடத்துல கூட பியூரிட்டன் பிரசங்கியான வாட்சன் அவருடைய ஆத்மீக தாகத்தை, ஆத்தும தாகத்தை கவனிக்கிறோம். எத்தனை கரிசனையாக அவர் ஆத்துமாக்களின் சிந்தனையை உணர்ந்து மருந்து கொடுக்கிறார் என்பதை பாருங்க. வெள்ளத்தில் வீட்டை இழந்து போனவன் எத்தனை துக்கப்படுவான்? அந்த அளவுக்காவது பரிசுத்தமான துக்கம் இருக்க வேண்டும் இல்லையா? அதான் சிரிச்சிட்டு இருப்பானா? அவன் பரிசுத்தமான துக்கம் அந்த அளவுக்கு இருக்கணும். அதே நேரம் பாவத்திற்கான துக்கம் உலக இழப்புக்காக இருக்கும் துக்கத்தை விட அதிகமானதாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் நான் என் தாயை இழந்த பொழுது அடைந்த துன்பமே பெரிய துன்பம். அப்ப எனக்கு சின்ன வயசு வேற. அதுக்கு இணையானதும் அதுக்கு பிறகு நிகழ்ந்திருக்கிறது. அதையெல்லாம் விட அதிகமானதாக தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்க வேண்டும். இல்லாமல் இருந்தால் அதனுடைய விலை குறைவானதாகத்தான் இருக்கும். நம்மை விட்டு பிரிந்து போனவர்களுக்காக அழுகிறதை விடவும் அதிகமானதாக இருக்க வேண்டும் தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஏனென்றால் இது தேவனை விட்டு பிரிந்திருப்பதற்காக உண்டாகும் துக்கம் இல்லையா? வேறு எல்லா துக்கங்களையும் விட அந்த துக்கங்கள் எல்லாவற்றையும் மூழ்கடித்து விடுவது போல தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்க வேண்டும் என்கிறார் வாட்சன். தேவனை விட வேறு எதையும் பெரிதாக நினைப்பவனுக்கு மெய்யான மனம் திரும்புதல் எப்படி இருக்க முடியும்? அவர் உதாரணம் கொடுக்கிறார். சிறுநீரக கல் உண்டாக்குகிற வழியும் கீழ்வாதம் உண்டாக்கும் வழியும் அந்த ரெண்டுமே சந்திக்கிற பொழுது கிட்னி ஸ்டோன்ல வர வழி, சிறுநீரக கல் உண்டாக்குகிற வழி கீழ்வாத வழியை விழுங்கிவிடும். அதுபோல் ஏனைய துக்கங்கள் எல்லாவற்றையும் விட தேவனுக்கேற்ற துக்கம் பெரிதாக இருக்க வேண்டும். பெத்ஷேபாவிடம் தாவீது பெத்ஷேபாவிடம் கண்ட சிற்றின்பத்தை விட தன் மனம் திரும்புதலில் அதிக கசப்பை கண்டான் என்கிறார் வாட்சன். அவருடைய உதாரணத்தை பாருங்க. ஒரு மருந்து வலிமையானதாக இருந்தால் மட்டுமே நோயை குணப்படுத்த முடியும். அதுபோல போதுமான அளவுக்கு மனம் திரும்புதலும் துக்கமும் இருந்தால் மட்டுமே அது பாவத்தை குணப்படுத்த முடியும். அவனுக்கு பாவத்தின் மீதுள்ள ஆசையும் போக முடியும். பாவத்தின் ஆசையை குணப்படுத்தும் அளவுக்கு மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் அது மனம் திரும்புதலே இல்லை என்கிறார் வாட்சன். இதெல்லாம் மனந்திரும்ப இதெல்லாம் வாட்சனுடைய சொந்த கருத்து இல்ல. வாட்சனோ பாஸ்டனோ ஜான் கல்ஹூனோ வேதத்தை ஆராய்ந்து அவருடைய போதனைகள் உதாரணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து தொகுத்து இப்படி நமக்கு விளக்குகிறார்கள். இனி தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை பற்றி ஐந்தாவது குறிப்புக்கு போகிறார் வாட்சன். அந்த ஐந்தாவது எது? தேவனுக்கு ஏற்ற துக்கம் சில சமயங்களில் யாருக்காவது நாம் ஏற்படுத்தி இருக்கும் இழப்பை சரி செய்வதில் போய் முடியும். தேவனுக்கேற்ற துக்கம் சில சமயங்களில் யாருக்காவது நாம் ஏற்படுத்தி இருக்கின்ற இழப்பை சரி செய்வதில் போய் முடியும். இதை எல்லோரிலும் காணப்பட வேண்டியது ஒன்றாக வாட்சன் சொல்லவில்லை, ஆனால் சிலரில் இது காணப்பட வேண்டியது அவசியம். ஒரு முறை நான் கிறிஸ்தவனாக இருந்த ஆரம்ப காலத்தில் ஒரு பிரசங்கி இப்படியாக மனந்திரும்புதலில் நாம் கடன்களை அடைக்க வேண்டும் என்ற விதத்தில் பிரசங்கம் செய்ததை கேட்டு நான் அதிகம் துன்பமடைந்திருந்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த பிரசங்கி அத்தனை சிறந்த பிரசங்கி அல்ல, ஆனால் எல்லோரிலும் அப்படி சமமான அளவில் அது இருக்க வேண்டும் என்பது போல் அவர் பிரசங்கித்தது சரியல்ல. சகேயுவின் மனந்திரும்புதல் உண்மையானது என்பதை அவனுடைய வார்த்தைகள் காட்டுகின்றன. அந்த மனந்திரும்புதலில் அவன் எந்த அளவுக்கு தன் பாவங்களை ஆராய்ந்து பார்த்திருக்கிறான், அவற்றுக்கு நிவாரணம் தேட என்னென்னவெல்லாம் முடிவெடுத்தான், அவற்றிற்காக எத்தனை துக்கப்பட்டிருப்பான் என்பதையெல்லாம் அவனுடைய வார்த்தைகள் காட்டுகின்றன. சகையை தான் ஏமாற்றியவர்கள் இழந்ததை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டியிருந்தது. அது எல்லோரிலும் காணப்பட வேண்டியதல்ல, அது உணர்த்தப்பட்டவர்களுக்கே அது பொருந்தும். லூக்கா 19:8 அவன் சொல்லுகிறான், ஒருவர் நம்மால் இழந்ததை ஈடு செய்யாவிட்டால் அது மெய்யான மனந்திரும்புதலை இல்லை என்கிறார் ஆகஸ்டின். ஒருவர் நம்மால் இழந்ததை நாம் ஈடு செய்யாவிட்டால் அது மெய்யான மனந்திரும்புதல் இல்லை என்கிறார் ஆகஸ்டின். சீர்திருத்தவாதிகளில் ஒருவரான லாட்டிமர் ஒரு முறை சொன்னார், நீதி இல்லாத முறையில் நீர் ஒருவரிடம் பெற்றதை திருப்பி கொடுக்காவிட்டால் நரகத்தில் இருமுவாய், யூ வில் பி காஃபிங் இன் ஹெல். ஆகவே இப்ப எல்லாருமே நமக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்க மாட்டோம். இப்ப இதெல்லாம் அப்படியான இழப்பை யாருக்காவது ஏற்படுத்தி இருந்தவங்களுக்கு தான் பொருந்தும். சகேயுவுக்கு அது உணர்த்தப்பட்டான், அவன் ரொம்ப பேர்கிட்ட ஏமாத்தி பணம் வாங்கியிருக்கிறான். ஆகவே அவனுடைய மனம் திரும்புதல்ல அது ஆழமாக உணர்ந்து அதை சரி செய்கின்ற வரையில் அவன் போனான். இப்ப இந்த விஷயத்தை பற்றி கூட வாட்சன் 3 கேள்விகளை எழுப்பி அதற்கு பதிலளிக்கிறார். அதற்கு காரணம் என்ன? வாசகர்கள் தன் விளக்கங்களை சரியாக புரிந்து கொண்டு மனந்திரும்புதல் பற்றிய தெளிவான சிந்தனைகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். முதலாவது கேள்வி என்ன? ஒருவனிடம் நீதியற்ற முறையில் அடைந்த பொருளை திருப்பிக் கொடுக்க வழி இல்லாதபடி அவன் இறந்து போயிருந்தால் நான் என்ன செய்வது? பாத்தீங்களா, ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி இல்லையா? நம்ம நினைக்கிறதுக்கு முந்தைய அவர் நினைச்சு எழுதிட்டார். அதுதான் பியூரிட்டன் பாஸ்டர். பதில் என்ன? அவனுடைய சொந்தங்களிடம் அந்த பொருட்களை கொடுத்து விடு. அவன் தான் போயிட்டானே தப்புனோன்னு நினைக்க கூடாது. அவனுடைய சொந்தங்களிடம் அந்த பொருட்களை கொடுத்து விடு. அது முடியாவிட்டால் கடவுளிடம் ஒப்படைப்பதாக நினைத்து அவற்றை பயன்படுத்தி வறுமையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் உதவி செய் என்கிறார் வாட்சன். முதல் வேலை சொந்தங்களை கண்டுபிடிக்கிறது, அப்படி யாரும் இல்லைன்னு சொன்னா அந்த ரெண்டாவது செய்யணும். கிவ் இட் டு த புவர். ரெண்டாவது கேள்வி, நீதியற்ற முறையில் ஒரு பொருளை அடைந்தவன் அவனே இறந்திருந்தால் என்ன செய்வது? அதுக்கு வாட்சன் சொல்லுகிறார், அப்படி இறந்தவன் இறப்பதற்கு முன் அதுக்கு முன்பாகவே விபரமாக எழுதி வைத்து தன்னை சார்ந்தவர்கள் அதை பொறுப்பெடுத்து யாருக்கு போய் சேர வேண்டுமோ அங்கு போய் சேரும்படி செய்திருக்க வேண்டும் என்கிறார் வாட்சன். மனந்திரும்புதல் இது அப்படி செய்யாவிட்டால் அந்த பாவம் அவன் குடும்பத்தின் மேல் வரும் என்கிறார் வாட்சன். நமக்கு என்ன புரியுது? மனந்திரும்புதல் மனந்திரும்புதலா இருக்கும். வேதம் அதுக்குரியதாக காட்டுகிற அடையாளங்கள் இருக்கு, அதுக்கு எந்த விதத்திலும் குறைந்ததாக இருப்பதற்கு பெயர் வேத மனம் திரும்புதல் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டா சரி. மூணாவது கேள்வி, நீரியற்ற முறையில் பொருளை அடைந்தவன் அதை நிவர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருந்தால் என்ன செய்வது? அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார், அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி யாருக்கு எதிராக அதை செய்தானோ அவரிடம் மன்னிப்பு கேட்டு கர்த்தர் தனக்கு உதவி செய்தால் அதை முழுமையாக அடைத்து விடுகிறேன் என்று சொல்ல வேண்டும். அதற்கான பிரயத்தனம் செய்யணும், அதை ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்கிறார் வாட்சன். இதெல்லாம் வெரி பிராக்டிக்கல். இதுதான் மனம் திரும்புதல், இதுதான் பாவத்துக்காக ஏற்படுகின்ற துக்கம் உணர்த்துதலில் காட்டப்படுவது. இதெல்லாம் இல்லாததை எப்படி மனம் திரும்புதல்னு சொல்ல முடியும்? இந்த இடத்துல பியூரிட்டன் போதகர்களின் ஆத்மா ஆலோசனை தருகின்ற பக்குவத்தையும் ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வேத அறிவையும் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது. தங்களுடைய போதக பணியை அவர்கள் சாதாரணமானதாக நினைத்து கண்ணா பின்னாவென்று ஆத்மாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கவில்லை. எல்லாவற்றையும் நிதானத்தோடு சிந்தித்து பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் வரையில் வகையில் அவர்கள் ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள். யாராவது தேவனுக்கு ஏற்ற துக்கம் நிலையானது, மெய்யான துக்கம் மறக்காமல் காலையில் காப்பி குடிப்பதை போல வழக்கமானதாகவும் தொடர்ச்சியானதாகவும் இருக்க வேண்டும். மறந்துடுறோமா, காலை பெட்ல இருந்து எறும்புன உடனே நேர கிச்சனுக்கு தான் போயிருவேன், பிகாஸ் ஐ நீட் மை டீ. எந்த விதமான யோசனையும் இல்லை, இட் இஸ் ஹேபிச்சுவல், ஒரு ஹேபிட் மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்படிதான் இருக்கணுமா? மெய்யான மனம் திரும்புது, அது நிலையானது, அது உணர்ச்சி வாகத்தில் விடுகிற சொட்டு கண்ணீர் அல்ல. பிரசங்கத்தில் சிலர் அல ஆரம்பிப்பார்கள், அது வீரிய பாலத்தில் பெய்யும் மழை போன்றது, சட்டென்று நின்று விடும், சோன்னு கொட்டிக்கிட்டே இருக்கார். வாட்சன் சொல்லுகிறார், உன் ஆத்மாவின் நோய் திரும்ப திரும்ப வருகின்றதும் நீண்ட காலத்துக்கு இருக்கின்றதுமானது, அதனால்தான் நீ தொடர்ச்சியான மனம் திரும்புதல் என்ற மருந்தை தேவனுக்கேற்ற விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்கிறார். இந்த இடத்துல வாட்சன் அப்ளிகேஷனுக்கு வருகிறார், பயன்பாடு. அந்த பயன்பாட்டில் அவர் இதுவரையும் மனம் திரும்பாதவர்களை பார்த்து பேசுகிறார். ரெண்டு முக்கிய குரூப், முதலாவது ரோமன் கத்தோலிக்கர்கள். அன்னைக்கு அது அவசியமாக இருந்தது, இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கர்களோட நம்ம கிரியைகளின் மூலமாக ரட்சிப்பு அடைய பார்க்கிற அத்தனை மதங்களையும் சேர்த்துக்கலாம், இந்து மதத்திலிருந்து எல்லாரையும் சேர்த்துக்கலாம். செத்த கிரியைகளை தொடர்ந்து செய்து செத்த மனம் திரும்புதலோடு இருக்கிறீர்களா? அதனால உங்களுக்கு என்ன பயன் இருக்கிறது? கோயிலுக்கு போவது, திருத்தலங்களுக்கு போவது, போலித்தனம் செய்து, அதெல்லாம் போய் போலித்தனம் செய்து நீங்கள் உங்களை சமாதானப்படுத்திக் கொண்டு போலி வாழ்க்கை வாழ்கிறீர்களா? உங்கள் கிரியைகளோடு நீங்கள் நரகத்தை போய் நோக்கி போய் கொண்டிருப்பது ஏன் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது? ஆவிக்குரிய எந்த செயலையும் செய்ய முடியாதபடி இருளான பார்வையோடு வாழ்ந்து வருகிறீர்களே, உங்களுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது என்று கேட்கிறார் வாட்சன். யார்கிட்டயா கோயிலுக்கு போயிட்டு அதை இது செய்து நம்ம மனசு சமாதானப்படுத்திக்கலாம், ஆண்டவர் சமாதானப்படுத்தலையே, அது போலி மனம் திரும்புதல், மெய்யான மனம் திரும்புதல் அப்படி இருக்காது. இரண்டாவது அவர் சொல்லுகிறார், பாரம்பரிய சபைகள் சிஎஸ்ஐ போன்றவையும் போலி கேரிஸ்மெட்டிக் இயக்கம் மற்றும் இன்றிருக்கும் காலான்கள் போன்ற தனி ஊழியங்கள் எல்லாம் அதில் அடங்கும். பெயருக்கு கிறிஸ்தவம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு எல்லா பொருளையும் செய்து வருகின்ற இந்த கூட்டங்கள் எல்லாமே மெய்யான மனம் திரும்புதலை அறியாமல் தொடர்ந்து இருந்து வருகின்றன. இயேசு கிறிஸ்து இந்த இடங்களில் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு வழியே இல்லை. ஆவி இல்லாத இடத்தில் ஆண்டவருக்கு இடம் இல்லை. ஆவியை பற்றி பெரிதாக பேசும் கேரிஸ்மேட்டிக் இயக்கம் வேதம் போதிக்கும் ஆவியானவரை அறியாமல் உலகத்து ஆவியை மட்டுமே கொண்டிருக்கிறது. அதில் ஆடம்பரத்தையும் ஆட்டத்தையும் பாட்டையும் பாட்டுகளையும் பார்க்கலாம், ஆனால் பரிசுத்தத்தையும் தேவ பயத்தையும் கர்த்தருக்குரிய மரியாதையையும் மனம் திரும்புதலையும் பார்க்க முடியாது.
வாட்சன் துக்கங்களில் இரண்டு விதமானது இருக்குங்கிறார். முதலாவது அறிவு பூர்வமான துக்கம், இது இருதயத்தில் உண்டாவதாக இருந்தாலும் பாவத்தை ஒத்துக்கொள்ளுவதை தவிர வேறு எல்லா விதமான துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளும். இதை ஒரு இதை கிறிஸ்தவர்கள் எல்லாருமே காண முடியும் என்கிறார். ஆகவே கவனமாக இருங்கள். ஏன்னா அறிவுபூர்வமான துக்கம் ஒழுங்கான துக்கம் இல்லை. அடுத்தது உணர்ச்சி பூர்வமான துக்கம், கண்ணீர் பெருக்கத்தோடு உண்டாகிற துக்கம், இதில் எல்லாரையும் பார்க்க முடியாது. அழுது மனம் திரும்புகிறவனை பாராட்ட வேண்டும் என்கிறார் வாட்சன். பாவம் நம்மை அளவைப்பதால் அழுது பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறவர்களை கிறிஸ்து அழகானவர்களாக பார்க்கிறார் என்கிறார் வாட்சன். நம்முடைய மனம் திரும்புதலும் துக்கமும் எல்லா வேளையிலும் ஒரே விதமாக இருக்க வேண்டுமா என்று சிலர் கேட்கலாம். எல்லா வேளையிலும் ஒரே விதமாக இருக்க வேண்டுமா? மனம் திரும்புதல் நம் வாழ்க்கையில் எப்போதும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றாலும் ரெண்டு சந்தர்ப்பங்களில் அசாதாரண முறையில் எக்ஸ்ட்ராடினரியா நம்முடைய மனம் திரும்புதலை நாம் புதுப்பிக்க வேண்டும் என்கிறார். முதலாவது திருவிருந்தில் கலந்து கொள்ளுகிற பொழுது, அதை கேட்கிற பொழுது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இன்றைக்கு திருவிருந்த அந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தப்பட்டு வருகிறது. அதை மதித்து பரிசுத்தத்தோடும் தேவ பயத்தோடு கொடுப்பவர்களும் எடுப்பவர்களும் இல்லை. உங்கள் சபைகளில் அதை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் என்று எண்ணி பாருங்கள். மனம் திரும்புதல் இருக்க வேண்டிய இடம் திருவிருந்து தருணம். மனம் திரும்புதல் இல்லாமல் அது புதுப்பிக்கப்படாமல் கர்த்தரை அணுக முடியுமா? இருதயம் பாதிக்கப்படாமல் கிறிஸ்துவின் இரத்தப்பழியை நினைவு கொள்ள முடியுமா? வெறுமனை மனத்தளவில் அறிவளவில் சிந்தித்து பார்ப்பது மட்டும்தான் திருவிருந்தா? அப்படியானால் அது பொருளற்றதாகிவிடுமே. டிவியில் பார்க்கிற ஒரு சீரியலையோ அல்லது படத்தையோ பார்த்து நாம் எவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்படுகிறோம், கண்ணீர் கூட வருகிறது. திருவிருந்து இதெல்லாவற்றையும் விட எத்தனை பரிசுத்தமானது, ஆவிக்குரியது. ஆவிக்குரிய மனம் திரும்புதல் இல்லாமல் உணர்ச்சிகள் பாதிக்கப்படாமல் திருவிருந்து எடுக்கலாமா? நொறுங்கிய இருதயமும் ரத்தம் சிந்திய இயேசுவுமே பொருந்தி போகக்கூடியவர்கள் என்கிறார் வாட்சன். பாவத்தை குறித்து எந்த அளவுக்கு நாம் கசப்படைகிறோமோ வெறுக்கிறோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவில் நாம் இனிப்பை ருசிக்க முடியும் என்கிறார் வாட்சன். திருவிருந்தில் நல்ல முறையில் கிறிஸ்துவை உணர்வதற்கு வழி கண்ணீர் பெருக்கத்தோடு அதில் கலந்து கொள்ளுவதுதான். பாத்தீங்களா, திருவிருந்து நம்ம ஏதோ ஒரு சடங்கு மாதிரி செய்யக்கூடாது. அதான் அவர் சொல்றார், அதுக்காக நம்ம இருதயத்தை தயார் செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அங்கு வந்து கலந்துகிற பொழுது தேவ பயத்தோடு இருதயம் வெளிப்படையாக இருக்கணும். அதுதான் வாட்சன் உணர்த்துகிறார். அது சடங்கா போயிடக்கூடாது. இரண்டாவது ஒரு முக்கியமானது, நாம் இறக்கும் தருவாயில் எப்போதும் இல்லாத விதத்தில் நாம் இந்த நேரம் மனம் திரும்புதலை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம் இதுவரை மனம் திரும்பி இராதவற்றிற்காகவும் இதுவரை வாக்கில் சரி செய்திராதவைகளுக்காகவும் கர்த்தரின் கட்டளைகளை பூரணமாக செய்யாமல் இருந்திருப்பதற்காகவும் இயேசுவை நேசிக்க வேண்டிய அளவுக்கு நேசிக்காமல் இருந்திருப்பதற்காகவும் நாம் அதிகம் பாவங்களை செய்து குறைவாகவே அதற்காக அழுதிருப்பதற்காகவும் நாம் நம்முடைய மனம் திரும்புதலை புதுப்பிக்க வேண்டும். சாகிற தருணத்தில் மனம் திரும்புதலை புதுப்பிக்காவிட்டால் ஆபத்து. அது அன்றாடம் இருக்க வேண்டியது, தொடர்ச்சியாக இருக்க வேண்டியது, சாகிற நேரத்தில் அசாதாரணமாக வெளிப்பட வேண்டியது. நம் ஆத்துமா கண்ணீர் கடலில் நீந்தி பரலோகம் போக வேண்டும் என்கிறார் வாட்சன். இப்ப பயன்பாடுகள் ரெண்டே ரெண்டு. முதலாவது, இப்ப தெரிகிறதா ஏன் நம்ம சபைகள்ல பாவத்தை செய்து திருந்தாதவர்களும் ஓடுகிறவர்களும் குள்ளர்கள் போல் இருந்து கிருபையில் வளராமலும் முதிர்ச்சி அடையாமலும் இருந்து வருகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று. மெய்யான தொடர்ச்சியான மனம் திரும்புதல் இருந்து வருகிற வாழ்க்கை ஜாக்கிரதை உள்ளதாக, இன்னொரு ஆத்மாவை தொல்லைப்படுத்தாமல் அது வளர துணை போகிறதாக இருக்கும். அடுத்தவர்களை எப்போதும் கடித்துக் கொண்டிருக்கிற ஆத்மா தன்னில் இருக்கிற பாவத்தை ஆராய்ந்து பார்க்காமலும் ஜாக்கிரதை இல்லாமலும் வாழும் ஆபத்தான ஆத்மா. வேதம் உன்னை நீ சுய பரிசோதனை செய்து கொள் என்றுதான் சொல்லுகிறதே தவிர அடுத்தவனை பரிசோதனை செய்யும்படி அல்ல. அடுத்தவனை பரிசோதனை செய்து குற்றம் கண்டு குற்றம் சாட்டி வாழுகிறவன் தன் இருதயத்தில் பாவத்துக்கு தீனி போட்டு வளர்க்கிறவனாக இருக்கிறான். தொடர்ச்சியான மனம் திரும்புதல் இல்லாத ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அந்த குடும்பத்து பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அங்கே எங்கிடம் இருக்க முடியுமா? திருச்சபை புனிதமானது, அது கர்த்தருடையது, அது கிறிஸ்து வாழுகின்ற அவருடைய வீடு இல்லையா? அதை நாசப்படுத்தி வாழ்கிறவர்களுக்கு என்ன தண்டனை வரப்போகிறது தெரியுமா? கண்ணீர் உங்கள் கண்களில் மழைக்காலத்து காவேரி ஆறு போல் ஓடாவிட்டாலும் பரவாயில்லை. அடுத்தவனுக்கு தொல்லை கொடுத்து வாழாத மனந்திரும்புதலையும் துக்கத்தையும் கொண்டிருந்தாலே போதும். அது இருக்கும் சபையில் கேலி பேச்சுக்கும் சண்டை சச்சரவுக்கும் புரளி பண்ணுகிறவர்களுக்கும் இடம் இருக்க முடியுமா? மெய்யான மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கிங்கள். ஆத்துமாக்களின் வாழ்க்கை மாறட்டும், கிறிஸ்து சபைகளை ஆளட்டும். இரண்டாவது, இன்னும் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் இருந்தால் இனியாவது மனம் திரும்புங்கள். விசுவாசத்தோடு மனம் திரும்புங்கள். இயேசு தருகின்ற அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கையை அவரை விசுவாசித்து மனம் திரும்பி பெற்றுக் கொள்ளுங்கள். அதை தள்ளி போடுவது ஆபத்து. தள்ளி போடக்கூடாத ஒன்று வாழ்க்கை. இதுதான் இன்றைய பாடம். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த நாளிலும் கூட எந்த விதமான ஒரு பரிசுத்தமான துக்கம் நமக்கு இருக்க வேண்டும், மனம் திரும்புதலில் காணப்பட வேண்டும், அது தொடர்ச்சியாக நிலையானதாக வாழ்க்கையில் அன்றாடம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பாஸ்டன் மூலமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அது இருக்க வேண்டியதற்கு காரணமே நாம் அன்றாடம் சிந்தனையிலும் செயலிலும் பாவத்தை செய்துவிடக்கூடியவர்களாக இருப்பதுதான். அப்படியெல்லாம் இல்லை என்று நாம் நடிக்க முடியாது. ஆண்டவரே, எத்தனை தடவை வார்த்தையிலும் சிந்தனையிலும் செயலிலும் பாவத்தை செய்தும் அதை கவனிக்காதவர்களாக அநியாயத்துக்கு இருந்து விடுகிறோம். உம்முடைய பெயரை சூட்டிக்கொண்டு அந்த அநியாயத்தை செய்திருக்கிற எங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே. உண்மையான கிறிஸ்தவனாக ஒவ்வொரு நாளும் பாவத்தை பாவமாக பார்த்து அதற்கு விலகி இருந்து மனம் திரும்பி உம்முடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம், ஆமென்.